டிரான்ஸ்வெல் ரேடியோவின் காலை தமிழ் ஒலிபரப்பிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
அதிகாலையில் தேவனின் சத்தத்தை கேட்க வாஞ்சியோடு இருக்கும் சகோதர சகோதரிகளை வாழ்த்தி வரவேற்கிறோம். தினமும் இந்நிகழ்ச்சியை கேட்க மறவாதீர்கள்.
கிறிஸ்துக்குள் பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களை, வெளிப்படுத்தின விசேஷம் உங்களில் அனைவருக்கு பயனுள்ளதா இருக்கிறது என்பதை தெரியப்படுத்தியதற்காக நன்றி கூறுகிறோம். அநேக புதிய சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம், அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். உங்களிடத்திலே யாராவது சந்தேகத்தோடு கேட்கும்பொழுது அவர்களுக்கு உதவி செய்ய உங்களுக்கு உதவியாக இருக்கும். இன்று நாம் வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரத்தை சிந்திக்கப் போகிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரமும் 4 அதிகாரத்தின் தொடர்ச்சியாக சபையானது கிறிஸ்துவோடு கூட பரலோகத்தில் இருக்கின்ற காட்சியையே கூறுகிறது. நாம் செல்லப்போகின்ற இடத்தை குறித்து நாம் சற்று அறிந்து கொள்வது நல்லது. நீங்கள் ஒரு வீடு வாங்குவீர்கள் என்று சொன்னால் அதை பார்க்காமல் வாங்குவதில்லை, இல்லையா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தனது சீஷர்களிடத்திலே சொல்லும்பொழுது, யோவான் 14 அதிகாரம் 2-3 வசனங்களிலே, ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்வேன் என்று கூறியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அவரை விசுவாசிக்கிறவர்களாக பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தையும் பெற்றவர்களாகிய நாம் ஒவ்வொருவரும் அவரோடு கூட நித்திய நித்தியமாய் வாசம் செய்யப் போகிறோம். மகா உபத்திரவகால சம்பவங்களுக்கான பரலோக ஆயத்தங்களை வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம் தெரிவிக்கிறது. சபை கிறிஸ்துவுடன் பரலோகத்திலே இருப்பதால் அது இந்த பூமியிலே இடம்பெறப்போகின்ற மகா உபத்திரவங்களை சந்திப்பதில்லை. சிங்காசனமே வெளிப்படுத்தின விசேஷம் 4 அதிகாரத்தின் மையமாக விளங்கியது. கிறிஸ்துவை குறிப்பிடுகின்ற சிங்கமும் ஆட்டுக்குட்டியும் வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரத்தின் மையமாக விளங்குகின்றது. கிறிஸ்துவே அதிகாரமுடையவராகவும் இரட்சகராகவும் இருக்கிறார். இந்த புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கின்ற அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் கிறிஸ்துவே முழு பொறுப்புடையவராக இருக்கிறார். நாம் அவரை காண தவறிவிடக்கூடாது. சரி, முதலாவதாக 7 முத்திரைகளுடைய புத்தகத்தை பார்க்கிறோம். இதற்கு முன்பாக இடம்பெற்ற ஒரு சம்பவத்தின் தொடர்ச்சியாக 5 அதிகாரம் துவங்குகிறது. அன்றியும் என்ற வார்த்தை 4 அதிகாரத்தை 5 அதிகாரத்துடன் இணைக்கிறது. ஒரே கருத்தையே கூறுவதால் இங்கு இந்த அதிகாரம் பிரிக்கப்படாமல் ஒன்றாகவே இருந்திருந்தால் நலமாயிருந்திருக்கும். சரி, வெளிப்படுத்தின விசேஷம் 5 அதிகாரம் 1 வசனம் வாசிக்கிறேன். அண்டியும் உள்ளும் புறம்பும் எழுதப்பட்டு 7 முத்திரைகளால் முத்திரிக்கப்பட்டிருந்த ஒரு புஸ்தகத்தை சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய வலது கரத்திலே கண்டேன். யோவான் தான் கண்ணால் கண்டவற்றை கூறுகிறார். யோவான் கண்களினால் காட்சியை கண்டும் காதுகளால் சத்தத்தை கேட்டுக்கொண்டும் இருக்கிறார். தேவனுடைய வார்த்தைகளை நமது ஐம்புலன்களையும் ஒரே கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்து அறிந்து கொள்ள வேண்டும். நாம் முகர்ந்தும் ருசித்தும் பார்க்க வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷத்திலே சில காட்சிகளில் தீயும் கந்தகமும் எரிகின்ற மனத்தை கூட முகரலாம். முன்னும் பின்னுமாக எழுதப்பட்டு இறுக்கமாக சுற்றப்பட்டு 7 முத்திரைகளால் நெருக்கமாக முத்திரிக்கப்பட்டிருக்கிற புஸ்தக சுருள் ஒன்று பிதாவாகிய தேவனின் கரத்தில் இருக்கிறது. ரோம சட்டத்தின்படி ஒரு உயில் 7 முறை முத்தரிக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று அகஸ்டஸ் மற்றும் வெஸ்பசியன் எழுதிய உயில்களில் குறிப்பிட்டிருப்பதாக ஸ்டாஃபர் என்பவர் குறிப்பிடுகிறார். ரோம பேரரசின் சட்டத்தின்படியாக மாத்திரம் இந்த புத்தகம் 7 முறை முத்தரிக்கப்பட்டுள்ளது என்பது மட்டுமல்ல, வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 என்ற எண் தற்செயலாக உபயோகிக்கப்படவில்லை என்றும், 7 என்ற எண் உபயோகிக்கப்படும் பொழுது அதற்கு ஒரு அர்த்தம் உண்டு என்பதையும் அறிகிறோம். கோடெட் என்பவர் இந்த புத்தக சுருளை புதிய உடன்படிக்கையின் புத்தகம் என்றும், மற்றவர்கள் இதனை நியாய தீர்ப்பின் புத்தகம் என்றும் கூறுகிறார்கள். வால்டர் ஸ்காட் என்பவர் தேவனின் திட்டங்களின் வெளிப்பாடுகளும் இந்த உலகிற்கு கூறுகின்ற ஆலோசனைகளும் அடங்கிய புத்தகம் என்று கூறுகிறார். டாக்டர் ஹாரி அயன்சைட் என்பவர் இந்த புத்தக சுருளை உலகத்தின் பத்திரம் என்று கூறுகிறார். இஸ்ரேல் ஜனங்கள் அடிமைப்பட்டு போவதற்கு முன்பாக தன்னுடைய வேலைக்காரனை அனுப்பி ஒரு நிலத்தை வாங்கி அதன் பத்திரத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக எரேமியாவிற்கு கூறப்படுகிறது. இஸ்ரவேலர்கள் இந்த தேசத்திற்கு திரும்பவும் வருவார்கள் என்று தேவன் திட்டமாக வாக்கு கொடுக்கிறார். இதை எரேமியா 32 அதிகாரம் 6-15 வசனங்களிலே நாம் பார்க்கலாம். சரி, இந்த பூமிக்கான பத்திரம் யாரிடம் உள்ளது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் மாத்திரமே உள்ளது. தானியேல் 7 அதிகாரம் 13-14 வசனங்களிலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். ரா தரிசனங்களிலே நான் பார்த்து கொண்டிருக்கையில், இதோ மனுஷகுமாரனுடைய சாயலான ஒருவர் வானத்து மேகங்களுடனே வந்தார். அவர் நீண்ட ஆயுசுள்ளவர் இடம் மட்டும் வந்து அவர் சமீபத்தில் கொண்டு வரப்பட்டார். சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரிகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவமும் அவருடைய ராஜ்யம் அழியாததுமாயிருக்கும். இது கூறுவது என்ன? ஆண்டவராகிய இயேசுவிடம் என்னது கொடுக்கப்பட்டது? நாம் வாழ்கின்ற இந்த உலகத்திற்கான அதிகார பத்திரம் அவர் கையில் கொடுக்கப்பட்டது. அவரே இந்த உலகத்தை சிருஷ்டித்து அதனை மீட்டுக் கொண்டார். இந்த உலகம் அவருக்கே சொந்தமானது என்பதனை தெளிவுபடுத்துகிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தை அறிந்து கொள்வதற்கு சகரியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்தையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். சகரியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். கவனியுங்கள், சகரியா 5:1-3. நான் திரும்பவும் என் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இதோ பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை கண்டேன். தூதன், நீ காண்கிறது என்னவென்று கேட்டார். பறக்கிற ஒரு புஸ்தக சுருளை காண்கிறேன், அதன் நீளம் 20 முழமும் அதன் அகலம் 10 முழமுமாயிருக்கிறது என்றேன். அப்பொழுது அவர், இது பூமியின் மீதெங்கும் புறப்பட்டு போகிற சாபம். எந்த திருடனும் அதன் ஒரு புறத்தில் இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான். ஆணையிடுகிற எவனும் அதன் மறுபக்கத்தில் இருக்கிறதின்படியே அழிக்கப்பட்டு போவான். இந்த பறக்கிற புஸ்தக சுருளே வெளிப்படுத்தின விசேஷத்தில் புத்தக சுருள் என்று கூறப்பட்டுள்ளது. சிலர் இந்த புஸ்தக சுருளில் 10 கற்பனைகள் எழுதப்பட்டிருக்கிறது என்றும் இந்த கற்பனைகளின்படியே உலகம் நியாயம் தீர்க்கப்படும் என்றும் கூறுகிறார்கள். இவ்விதமாக இந்த புத்தக சுருளை குறித்து பல கருத்துக்கள் கூறப்படுகின்றன. இந்த புஸ்தக சுருள் இஸ்ரவேலுடன் தேவன் செய்கின்ற புதிய உடன்படிக்கை என்பதை சரியானதாக தெரிகிறது. இந்த உடன்படிக்கையை குறித்து தேவன் அதிகமாக கூறுகின்றார். எரேமியாவின் தீர்க்க தரிசன புத்தகத்திலே நாம் இவ்விதமாய் வாசிக்கிறோம். அதாவது, இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அப்பொழுது இஸ்ரவேல் குடும்பத்தோடும் யூதா குடும்பத்தோடும் புது உடன்படிக்கை பண்ணுவேன். அந்நாட்களுக்கு பிற்பாடு நான் இஸ்ரவேல் குடும்பத்தோட பண்ண போகிற உடன்படிக்கையாவது, நான் என் நியாயப்பிரமாணத்தை அவர்கள் உள்ளத்திலே வைத்து அதை அவர்கள் இருதயத்திலே எழுதி நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை எரேமியா 31:31 33:3 பார்க்கிறோம். ரோமருக்கு எழுதின நிருபத்திலே அப்போஸ்தலனாய பவுலும் ரோமர் 11:26-27 இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனிலிருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும், நான் அவருடைய பாவங்களை நீக்கும்போது இதுவே நான் அவர்களுடனே செய்யும் உடன்படிக்கை என்றும் எழுதியிருக்கிறது. எபிரேயர் நிருபத்திலே நாம் இவ்விதமாக வாசிக்கிறோம். எபிரேயர் 10:16 பாருங்கள். அந்த நாட்களுக்கு பின்பு நான் அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது, நான் என்னுடைய பிரமாணங்களை அவர்களுடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவர்களுடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு என்று பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, தொடர்ந்து 17-18 நாம் கவனிக்க வேண்டும். அவர்களுடைய பாவங்களையும் அவர்களுடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். இவைகள் மன்னிக்கப்பட்டதுண்டானால் இனி பாவத்து நிமித்தம் பலி செலுத்தப்படுவதில்லையே. தேவன் இஸ்ரவேலரோடு செய்த பழைய உடன்படிக்கை மனிதனை சார்ந்ததாக இருந்தது. 10 கற்பனைகள் செய்யாதே செய்யாதே என்று கூறுகின்றது. அது மனிதனின் பலவீனமான சரீரத்தை சார்ந்ததாக இருந்ததனால் அது தோல்வியுற்றது. 10 கற்பனைகளிலோ தேவன் கொடுத்த கட்டளைகளிலோ எந்தவிதமான தவறும் இல்லை. தோல்விக்கு காரணம் மனிதனே. ஏதேன் தோட்டத்திலும் இதுவே இடம்பெற்றது. அசாதாரணமான மரம் அல்லது விலக்கப்பட்ட கனியை தவறானது என்று பலர் எண்ணுகிறார்கள். மற்ற கனிகளைப் போன்று இதுவும் நல்ல கனியே. கனியில் தவறில்லை. தோட்டத்தில் இருக்கும் ஜோடியிடமே பிரச்சினை காணப்பட்டது. புதிய உடன்படிக்கை தேவனுடைய சிங்காசனத்தின் வல்லமையை சார்ந்ததாய் இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சார்ந்ததாய் இருக்கிறது. கவனியங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 5:2. புஸ்தகத்தை திறக்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரவான் யார் என்று மிகுந்த சத்தமிட்டு கூறுகிற பலமுள்ள ஒரு தூதனையும் கண்டேன். இந்த உலகத்தின் சரியான தலைவர் யார்? யார் இதனை ஆட்சி செய்யக்கூடும்? யார் நியாயத்தையும் நீதியும் சரி கட்டக்கூடும்? ஐக்கிய நாட்டு சபையோ அல்லது குடியாட்சியோ அல்லது தனிப்பட்ட நிர்வாகத்தினரோ இந்த உலகத்தை நீதியுடன் ஆட்சி செய்ய முடியவில்லை என்பதை சரித்திரம் கூறுகிறது. மனிதனால் இந்த உலகத்தை ஆட்சி செய்ய முடியாது என்பதை தேவனுடைய வார்த்தைகள் தெளிவாக கூறுகிறது. பலமுள்ள தூதன் என்பது வல்லமையுள்ள தூதனை குறிக்கிறது. மிகுந்த சத்தம் உடைய தூதனாக இருந்தான். இந்த உடன்படிக்கையை கைக்கொள்ளவும் சக்தி வாய்ந்த மிகுந்த வல்லமை தேவை. வெளிப்படுத்தின விசேஷம் 5:3 பாருங்கள், வானத்திலாவது பூமியிலாவது பூமியின் கீழாவது ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறக்கவும் அதை பார்க்கவும் கூடாதிருந்தது. ஆதாமின் வழிவந்தவர்களில் ஒருவருக்கும் இந்த புஸ்தகத்தை திறக்கவும் இந்த பூமியை தனதுரிமையாக்கிக் கொள்ளவும் உரிமையில்லை. இதற்காக பலர் முயற்சி செய்திருக்கிறார்கள். பாவத்தினால் ஆதாம் இந்த அதிகாரத்தை இழந்து போனான். மோசே கற்பனைகளையும் நியாயப்பிரமாணங்களையும் கொடுத்தாலும் அவனே கற்பனைகளை மீறிவிடுகின்றான். தாவீதும் அவன் வம்சத்தினரும் தோற்று போனார்கள். ஆதாமின் வழி வந்தவர்களில் ஒருவரும் தேர்ச்சி பெறவில்லை. இன்று ஒருவரும் இல்லை. இந்த பூமியை அரசாளப் போகின்றவன் மீட்பனாகவும் ஆளுகை செய்யப் போகின்றவன் மனுக்குலத்தை ரட்சிக்கிறவனாகவும் இருக்க வேண்டும். அத்தகையவர் இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆதாமும் அவன் சந்ததியினரும் ஒதுங்கி நின்று விட்டார்கள். சாத்தான் முயற்சிக்கிறான், ஆனால் அவனாலும் முடிவதில்லை. அப்படி என்றால் இதை செய்யக்கூடியவர் யார்? பாருங்கள், வெளிப்படுத்தின விசேஷம் 5:4, ஒருவனும் அந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கவும் அதை பார்க்கவும் பாத்திரவானாக காணப்படாததினால் நான் மிகவும் அழுதேன். யோவான் இதனால் மிகவும் கலக்கமடைகின்றான். யோவான் தீர்க்க தரிசனங்களில் மிகுந்த ஆர்வமுடையவனாக இருக்கிறான். பரிசுத்தமான அன்பும் சாந்தமான ஆர்வமும் உள்ளவனாய் இருக்கிறான். தூதர்களாலும் காண முடியாதவைகளை காண விரும்புகிறான். யோவான் பூமியிலிருந்து வந்திருக்கிறபடியால் தானும் இந்த நாடகத்தில் கலந்து கொள்கிறான். வெளிப்படுத்தின விசேஷம் கண்ணீரினால் எழுதப்படுகிறது. இந்த பூமி இன்னமும் பாவத்திலும் வேதனையிலுமேதான் உழல வேண்டுமா? இந்த பூமிக்கு வேறு விமோசனமே இல்லையா? பவுல் என்ன கூறுகிறார் என்று பார்ப்போம். ரோமர் 8:23 பாருங்கள், அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். முத்திரையை உடைத்து இந்த பூமியை பொறுப்படுத்திக் கொள்ளும் தகுதி ஒருவருக்கும் இல்லாததை அறிந்து யோவான் அழுகிறான். இந்த முத்திரையை உடைக்க தகுதியுடையவர் ஒருவர் இருக்கிறார் என்பதை நாம் பார்க்கப் போகிறோம். கவனியங்கள் வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 5:5. அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேறுமானவர் புஸ்தகத்தை திறக்கவும் அதன் 7 முத்திரைகளையும் உடைக்கவும் ஜெயம் கொண்டிருக்கிறார் என்றான். இந்த கேள்விக்கு மூப்பர்களில் ஒருவன் பதில் கூறுகிறான். அவர்கள் ஆவியின் ஒளியுடையவர்களாக இருந்தார்கள். இவன் சபையை குறிக்கிறான் என்பது மேலும் உறுதியாக்கப்படுகிறது. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தம்முடையவர்களிடத்திலே யோவான் 15:15, இனி நான் உங்களை ஊழியக்காரர் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்று கூறியிருக்கிறார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரமே இந்த பூமியை ஆளும் உரிமையுடையவர். உன்னையும் என்னையும் மாத்திரம் மீட்டுக் கொள்ளவில்லை, இந்த பூமியையே மீட்டெடுத்திருக்கிறார். இந்த பூமியுடன் சம்பந்தப்பட்ட அனைத்து ஊழியங்களிலேயும் அவர் காணப்படுகிறார். யூதா கோத்திரத்து சிங்கமும் என்பது இஸ்ரவேல் ஜனங்களிலே யூதா கோத்திரத்தை சேர்ந்தவர் என்பதை குறிப்பிடுகிறது. வயது முதிர்ந்த யாக்கோபு மரிப்பதற்கு முன்பு தனது 12 குமாரர்களையும் அழைத்து அவர்களில் யூதாவை பற்றி தீர்க்க தரிசனம் சொல்லும்பொழுது, யூதா பால சிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய், என் மகனே சிங்கம் போலும் கிளச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான், அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாயப்பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்வார்கள் என்று கூறுகிறார். இதை ஆதியாகமம் 49:9-10 வாசிக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே யூதா கோத்திரத்து சிங்கம், அவரே தாவீதின் வேறுமானவர். தேவன் தாவீதுடன் செய்த உடன்படிக்கையை கூறுகின்ற சிறப்பான அதிகாரமாகிய 2 Samuel 7 இந்த ஜனங்களை மாத்திரமல்ல இந்த பூமி முழுவதையும் ஆட்சி செய்யும் ஒருவரை உன் சந்ததியிலிருந்து தோன்ற பண்ணுவேன் என்று கூறுகின்றார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த பூமியை ஆளுகை செய்யும் தகுதியுடையவராக இருக்கிறார். ஏனென்றால் அவரே வருங்காலத்தை குறித்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களின் நிறைவேறுதலாய் இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் தனது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க வருகின்ற அவரது 2 வருகையில் இந்த தீர்க்க தரிசனங்கள் அனைத்தும் நிறைவேறும். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியே, பரலோக காட்சியை கண்டோம். தேவாதி தேவன் சிங்காசனத்திலே வல்லமை உள்ளவராய் வீற்றிருக்கிறார். யாரும் திறக்கக்கூடாத முத்திரைகளை திறக்கக்கூடியவர். அவர் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவரை உங்கள் கர்த்தராக, உங்கள் வாழ்க்கையின் தலைவராக நீங்கள் ஏற்றுக்கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய பாதத்திலே நீங்கள் அவருடைய பிள்ளையாய் இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் சந்திக்கும் எந்த ஒரு சூழ்நிலையை குறித்தும் நீங்கள் கலங்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் வாழ்க்கையிலேயும் அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்கிறவராயிருக்கிறார். அவரே இந்த பூமியை சிருஷ்டித்தவர். அவரே சகலத்தையும் ஆளுகிறவர். இன்றும் சகலத்தையும் ஆண்டு கொண்டிருக்கிறவர் அவரே. வரும் காலத்திலே அத்தனையையும் ஆட்சி செய்ய போகிறவரும் அவரே. ஒருவேளை நீங்கள் கவலையோடு, துக்கத்தோடு, பாரத்தோடு இன்று இருப்பீர்கள் என்று சொன்னால், உங்கள் கவலை எதுவாக இருந்தாலும், உங்கள் துக்கம் எதுவாக இருந்தாலும், உங்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தண்டையிலே நீங்கள் கொண்டு வாருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேலே வைத்து விடுங்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நீங்கள் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் உண்டு. அதைத்தான் அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் பிலிப்பி சபையாருக்கு எழுதும்பொழுது 4:6-7 வசனங்களிலே இவ்விதமாய் சொல்கிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஜெபிப்போமா. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரமபிதாவே, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய பரலோக காட்சியை நாங்கள் காண ஆரம்பித்திருக்கிறோம். நீர் எவ்வளவு வல்லமை உள்ளவராக, எவ்வளவு அதிகாரமுடையவராக வீற்றிருக்கிறீர் என்பதை பார்க்கும் பொழுது எங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகிறது. ஐயா, இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாராவது பற்பலவிதமான பிரச்சனைகளினாலே பாதிக்கப்பட்டு எனக்கு உதவி செய்ய யார் இருக்கிறார்கள் என்ற கவலையோடும் துக்கத்தோடும் இருப்பார்கள் என்று சொன்னால், நீர் சர்வ வல்லமையுள்ளவராய் அவர்களுக்காக இருக்கிறீர் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள உதவி செய்தள்ளும். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். இப்பொழுது யார் யார் தங்கள் பாரங்களை, கஷ்டங்களை கண்ணீரோடு உம்முடைய பாதத்திலே சொல்லுகிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் விடுதலையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். பாவத்தோடு போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு உம்முடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே அற்புதமான ஒரு விடுதலையை நீர் அருளி செய்யும். ஐயா, வியாதியிலே பாடுபடுகிறவர்களுக்கு உம்முடைய கரம் நீட்டி நீர் அவர்களை தொட்டு பரிபூர்ணமான ஒரு சுகத்தை இன்றே கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். குழந்தைக்காக ஜெபிக்கிறவர்களுக்காக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நீரே அவருடைய ஆசையை நிறைவேற்றி அவர்களுக்கு ஒரு கற்பத்தின் கனியை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்தவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போனதில்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இந்த வேளையிலேயும் கருத்தோடும் உள்ளத்திலே பாரத்தோடும் ஆனால் இயேசு சர்வ வல்லமையுள்ளவர் என்ற விசுவாசத்தோடும் ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்கும் அவருடைய தேவைகளை நீர் சந்திப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்பதை அவர்கள் இன்றே அனுபவிக்க உதவி செய்யும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, டி டபிள்யூ ஆர், தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார். சங்கீதம் 140:12. சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார். சங்கீதம் 140:12.